சோத்ரா. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, வேத புஸ்தகத்தை முத்திரையிடுவது யார் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். கடந்த வாரம் வேத புஸ்தகம் யாருக்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறது, அதற்கு சாட்சிகள் யார், வேத புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது அல்லது முத்திரையிடப்பட்டதற்கு சாட்சிகளாயிருப்பவர்கள் யார் என்று நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் வேத புஸ்தகத்தை எப்படி முத்திரையுடைக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்வது அல்லது முத்திரை உடைப்பது யார், அதற்கு நாம் உறுதுணையாக இருக்கும்போது எப்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக மாற முடியும். வெளிப்படுத்தல் 5:6 வாசிப்போம். அந்த ஏழு ஆவிகளேயாம் சோத்ரா. அப்போ முத்திரை உடைக்கப்பட்டதற்கு அதிகாரம் பெற்றவர் ஆட்டுக்குட்டியானவர். நம்ம அதில் 1 வாசிட்டே வரும்போது, இந்த புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியாருடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கும்போது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையவராயிருக்கிறார். 7 கொம்புகள் என்று சொல்லுகிற சமயத்திலே ஜெயம் கொள்ளுவதற்கு அதிகாரம் உள்ள அந்த கொம்புகள், 7 கண்கள் தேவனுடைய 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகளும் பூமி எங்கும் சுற்றித் திரிகிறது. அப்போ இந்த 7 கண்கள் தான் தேவனுடைய முத்திரையை உடைக்கிறதற்கு பூமி எங்கும் சுற்றித் திரிந்து முதலாவது என்ன பண்ணுது, நல்ல ஆட்களை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்து அவர்களை அதற்கு சாட்சியாக வைத்து இந்த 7 கண்களும் தேவனுடைய முத்திரைகளை எப்படி முத்திரையிடப்பட்டிருக்கிறது, அந்த முத்திரைகளை உடைப்பது எப்படி என்கிறத அந்த தேவ ஆவியானவருடைய 7 கண்கள் தான் முத்திரை உடைக்கிறது. 2:16:9
வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தேன். ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள்
நேரிடும். அப்போ தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை பார்க்கறதுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களை பார்ப்பதற்கு. அந்த உத்தம இருதயம் இல்லாமல் போகும் பொழுது என்ன நடக்குது, யுத்தங்கள் நடக்குது. யுத்தம் நடக்குதா, ஆண்டவருடைய பார்வை அங்கே இல்லை, ஆண்டவர் பார்த்துட்டு விலகி போயிட்டார். உத்தம இருதயம் இல்லாதனால நீ போடு சண்டை, எங்கே போனாலும் சண்டை. நம்மளே சும்மா இருந்தால் கூட அடுத்தவன் வம்புக்கு வந்து சண்டை இழுப்பான். காரணம், தேவனுடைய கண்கள் 7 ஆவிகளாக பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்ல ஆட்களை அது தேடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நல்ல ஆட்கள் கிடைக்கும்போது அவர்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யுத்தத்துக்கு பதிலாக என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். உத்தம இருதயம் நம்மளுக்கு இருந்து தேவனுடைய கண்களின் தரிசனம், அது என்னங்கிறத நம்ம பின்னால் வரும்போது பார்ப்போம். தேவனுடைய கண்கள் வந்து உலாவிக் கொண்டிருக்கும் போது அந்த கண்களுடைய தரிசனம் கிடைக்கும் பொழுது அதில் சமாதானம் சந்தோஷம் இருக்கிறது. சகரியா 4:10
அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திரவேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
ஆமா, சோத்திரம். இங்கு கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மேல், கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுகிற வார்த்தையின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏழு கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவிகளாக பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஏழு கண்கள் என்னவாக இருக்கும்? ஏழு சபை இல்லை, சபை ஜனங்கள், ஏழு கண்கள். சரி, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னா இன்னும் ரெண்டு மூணு வசனம் சொல்கிறேன். அப்போ இந்த ஏழு கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய ஏழு ஆவிகள் என்னங்கிறது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் அதுக்குண்டான வசனங்களை நான் சொல்லுவேன், நீங்கள் கணக்கு போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை வாசிப்போம்.
ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடும் வழக்கம் போன்று சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்.
போதும். அப்போ முத்திரை உடைக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற ஒரு ஆள் வெள்ளை குதிரையில் ஏறி புறப்பட்டிருக்காரு. புறப்பட்டு வேகமாக போகிறாரு. எதுக்கு? ஜெயிப்பதற்கும் ஜெயம் கொள்ளுவதற்காகவும் வேகமாக போயிட்டுருக்காரு. அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய முத்திரைகளை உடைப்பதற்காக இங்கே ஒரு ஆள் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு மேலே ஒரு ஆள் ஏறி உட்காந்துருக்கிறான். அப்போ முக்கியமாக போகிறது யார்? குதிரையா ஆளா? அப்போ முத்திரை உடைக்கிறதுக்கு போறது யார்? இங்க ஆளை விட அந்த குதிரை தான் அவனுக்கு உதவியா இருக்குது வேகமா போறதுக்கு. ஆள் போனாலும் மெல்லமா தான் போக முடியும். அப்ப குதிரை தான் வந்து இவனுக்கு சப்போர்ட்டா இருக்குது. ரொம்ப உதவி செய்யறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குதிரை, அது வெள்ளை குதிரை. அப்ப வேகமா போறான். அப்போ கையில் ஒரு வில்லு வச்சுருக்கிறான். எதுக்கு? தூரத்துலேருந்து பார்த்தா உடனே அடிச்சிடலான்னு. அப்போது மிக வேகமாக இந்த வெள்ளை குதிரை புறப்பட்டு போயிட்டுருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஆளை உட்காந்துட்டுருக்கிறான். அப்படின்னா குதிரை அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவி ஆத்மா மேலே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி? குதிரை மேலே ஒரு ஆள் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி நம்முடைய ஆவி ஆத்மா மேலே நம்முடைய சரீரம் உட்காந்துட்டுருக்குது. ஆள் போகிற வேகத்தை விட மனசு போகிற வேகம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடும். சாத்தானே எங்கிருந்து வருகிற அப்படின்னு கேட்டால், நான் பூமி எங்கும் சுற்றி திரியு வருகிறேன். அப்போ அவனும் சுற்றுறான், தேவனுடைய ஆவியும் சுற்றுது. அப்போ குதிரைங்கிறது தேவனுடைய ஒரு காரியம், தேவனுடைய ஒரு ஒரு பார்வையில் வரக்கூடிய அந்த வேகமாக வேகத்தை குறிக்கக்கூடியதுக்கு குதிரையை போல அல்லது மின்னலை போல வேகமாக போயிட்டு இருக்கிறது. சங்கீதம் 19:1-10 வரை வாசிப்போம்.
தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாயம் இருபவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை கொடுக்கிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயினும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மனவாளியிலிருந்து புறப்படுகிற மனவாளியை போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது.
போதும் போதும். இங்க பாத்தீங்கன்னா பூமி எங்கும் ஒரு காரியம் சுத்திட்டு இருக்குது. அது எப்படி தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல நல்ல வெள்ள குதிரையில, ஆமா, ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சுத்திட்டு இருக்குது. அதன் காந்திக்கு மறைவாக ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா அதனுடைய பார்வைக்கு மறைஞ்சிருக்கிற காரி ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அது இந்த அந்த பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிற காரியம் என்னங்கிறது இந்த இப்போ வாசித்த வசனத்திலே கொஞ்சம் வருது. ஆனாலும் இதை முழுவதும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கூட சில வசனங்கள் இருக்கிறது. அப்போது பூமியின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆமாம், சத்தம் கேட்கப்படவும் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, சொன்னால் தானே யாருக்கா தெரியும், சத்தமாக வெளியில் வர்றதில்ல. தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி பூமி எங்கும் ஒரு காரியம் ஓடிட்டு இருக்குது. சங்கீதம் 147:15.
அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது.
பாருங்க, என்ன இப்ப கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு. அவருடைய வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அது அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய கண்களிலிருந்து வர்ற வெளிச்சத்தில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை மகா தீவிரமாய் செல்கிறது. அப்போ தேவனுடைய 7 கண்கள் அப்படின்னா ஒவ்வொரு கண்ணிலையும் ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கிறது. அப்படி 7 வகையான வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அலங்கரிக்கப்பட்ட மணவாளனை போல தன் தன் பாதையிலோட மகிழ்ச்சியாக இருந்து மகா தீவிரமாய் செல்கிறது. 55:10-11.
உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும் முடிவாய்.
போதும். ஏன் தேவனுடைய வார்த்தை மிகா தீவிரமாய் செல்லுகிறதுனா, அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அந்த வேலையை செய்து முடிப்பதற்காக மகா தீவிரமாய் செல்கிறது. போயிட்டு சும்மா வரக்கூடாது, ஜெயம் கொண்டு தான் வரணும். தேவன் என்ன காரியமாக அனுப்பியிருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்து முடித்து ஜெயமாக தான் திரும்பி வர வேண்டும். அப்படி ஒரு வார்த்தை இல்லை, 7 வார்த்தையை தேவன் அனுப்பியிருக்கார். இதெல்லாம் சொல்லுவாங்க, சிலுவையில் பேசின 7 வசனம் தான் மகா தீவிரமாக செல்லுதுட்டு. அதல்ல, அது மனுஷன் போட்ட வார்த்தை, அது மகா தீவிரமாக செல்லாது, மெல்லமாக தான் செல்லும். ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை பூமி எங்கும் மகா தீவிரமாக செல்கிறது. எபிரேயர் 1:7.
தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது.
போதும். எபிரேயர் 1:14.
இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா.
போதும். அப்போ இரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி அனுப்பப்படும் பணிவிடைய ஆவிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா, எது நம்ம எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரத்தை கொள்ளணும், அதுதான் தேவனுடைய திட்டம். அதற்காக பூமி எங்கும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை, ஆமா, ஆவியாகவும் அக்னியாகவும் அனுப்புகிறார். அப்ப ரட்சிப்பை பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தைகள், 7 வார்த்தைகள் இருக்குது. என்ன வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் நம்மளுக்கு தேவனுடைய ரட்சிப்பை பிரசங்கிக்கிறது? மல்கியா 3:1. மல்கியா 3:1.
அவன் எனக்கு முன்பாக போய் பலியாயத்தப்படுவான், அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் சூதனமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார்.
ஆலயத்திற்கு தீவிரமாக வருகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன யார் தீவிரமா வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய தூதனானவர் மகா தீவிரமாய் வருகிறார். இந்த தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து. இல்ல, இயேசு கிறிஸ்துன்னா அப்போ இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலேயே ஆலயம் இருந்தது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கிறிஸ்துவாக வெளிப்பட்டது. அப்படின்னா கிறிஸ்துன்னு சொன்னா இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை மகா தீவிரமாக தேவனுடைய ஆலயத்துக்கு வருது. ஏன்னா அந்த வார்த்தைகளை வைத்துதான் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கையில என்ன வார்த்தைகள் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஏழு வகையான வார்த்தைகள் இருக்கிறது. இந்த ஏழு வகையான வார்த்தைகள் தான் இந்த தேவனுடைய வார்த்தைகளை முத்திரை உடைத்து அதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 147:19-20 வாசிப்போம்.
அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். 119:1-8
அப்படி 22 தடவை வர்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எபிரேய எழுத்து 22, அதனால 22 தடவை 8 வசனமாக எழுதப்பட்டது. சரி, இதில் இப்போ நாம் வாசித்த 8 வசனத்தில் தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வேதம், அப்புறம் கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய 3 வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை 3 வசனம் கர்த்தருடைய வழிகள், 4 கர்த்தருடைய கட்டளைகள், 5 பிரமாணங்கள், கற்பனைகள், நீதி நியாயங்கள், மொத்தம் 7 வகையான காரியங்கள் இங்கே இருக்குது. இந்த 7 வகையான காரியங்கள் 119 சங்கீதம் மொத்தம் மாற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 7 வகையான வார்த்தைகள் எப்படி ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 19 சங்கீதத்துக்கு வருவா. இப்போ 19 சங்கீதம் 1 பேச்சுமில்லை வார்த்தையும் இல்லாம எப்படி மகா தீவிரமாக செல்லுது? சத்தம் இல்லாம, வார்த்தை இல்லாம மகா வேகமா செல்லுது தேவனுடைய வார்த்தை. எப்படி செல்லும்?
ரேடியோ அலைகள்.
கரெக்ட், ஒளி அலைகள் மூலம் மகா வேகமா செல்லுது. தேவன் அங்க வடக்கில் உள்ள சியோன் பருவத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை அனுப்பும் போது அது மகா தீவிரமாக எங்க வருது? இந்த சிம் கார்டுக்கு வந்துடுது. மனுஷன் கண்டுபிடிச்ச காரியத்திலேயே எங்கிருந்து எங்க பேசுறதுக்கு சிம் கார்டை வச்சு பேசுறான். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு மூளையில எல்லாத்துக்கும் ஒரு சிம் கார்டு வச்சிருக்காரு. இந்த நம்பர்ல போட்டு பேசணும்னு சொல்லியாச்சுன்னா அது எந்த சிக்னலையும் தடை எல்லாத்தையும் மீறிட்டு எந்த காற்று மழை புயல் இருந்தாலும் சரி எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் சரி தாண்டி உடனே இங்கே வந்துடுது. அப்படி தேவனுடைய வார்த்தை பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களுடைய அறிவிற்கும் ஒளி அலைகளில் போய் மகா தீவிரமாக செல்கிறது. யாரும் சொல்லி கொடுக்குன்னு அவசியமே இல்லை. பேச தெரியாதவனுக்கு கூட தேவனுடைய வார்த்தை புரியுது, காது கேட்காதவனுக்கும் தேவனுடைய வார்த்தை போய் சேருது. அப்புறம் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. எப்படி இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு புதிய புதிய செய்தி, டிவி நியூஸ் ரேடியோ நியூஸ் பார்த்தீங்கன்னா புதிய செய்தி மாறி மாறி வருது. அதே மாதிரி மனுஷனுக்கும் இந்த வார்த்தைகளை சிந்திச்சு தியானிச்சானா அவனுக்கு ஒவ்வொரு நாளைக்கு புதிய புதிய செய்தியாக இதில் வந்துட்டு இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது நாம் அமைதியாக வாசிக்கிறோம், சத்தம் இல்லாமல் வாசிக்கிறோம், இருதயத்துக்கு அமைதியாக போய் சேருது. அங்கே சிந்திக்கும் போது இடி முழக்கத்தையோட சிந்திக்குது இல்லை, அமைதியாக இருந்து அது சிந்திக்குது. சிந்திக்கும் போது என்ன ஆகுது? ஒவ்வொரு நாளைக்கும் சிந்திக்கும் போது புதிய புதிய அர்த்தத்தை அது கொடுக்குது. அது வானங்களின் ஒரு முனை மட்டும் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவாக ஒன்றுமில்லை. இது என்னவா இருக்கும்? அப்படின்னா ஆதி ஆமத்திலிருந்து புறப்பட்டாச்சுன்னா மின்னல் வேகத்தில் வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் வெளிக்கும். இதில் எல்லாத்துலேயும் எங்கேயும் அர்த்தம் மாறாமல் கரெக்டாக இந்த ஏழு வார்த்தைகள் அங்கே சொன்னது எதுவோ அதே தான் வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் அப்படியே ஒரு வளம் மாதிரி பின்னிட்டு வந்திருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒரு வளம் மாதிரி பின்னி கலந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் வந்து அர்த்தம் மாறாமல் இருக்கும். அதன் காந்திக்கு மறைவாக ஒன்றுமில்லை. அப்படின்னா இந்த தேவனுடைய ஏழு வார்த்தைகளுக்கு மறைவாக வேதத்தில் எந்த ஒரு வார்த்தையும் மறைஞ்சிருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அப்போ இங்கே உடனே ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இதில் எந்த குறையுமே இருக்காது? ஏழு வார்த்தையில் ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் வந்து ஒரு குறையும் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை மனுஷனுக்கு தெரிவிக்கிறது. அல்லது தேவனுடைய வார்த்தைகள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. அப்படின்னா எழுத்தின்படியே பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் பூமி எங்குன்னு சொன்னால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்து சென்ற பாத அடிச்சுவடுகளில் அடிச்சுவடுகளாக காணப்படுகிற வேத புஸ்தகத்திலேயும் முழுவதுமாக இது சுற்றி தெரிகிறது. ஏசையா 5:20 வாசிப்போம். அப்போ வேதத்தை வெறுத்து கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினாங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா தீமையை நன்மையம்பா, நன்மையை தீமையம்பா புரட்டிகிட்டு இருப்பான். சாராயங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கடையில் விற்கிறது ஒன்று இருக்குது. இங்கே சாராயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கலப்புள்ள சாராயம்னா தேவனுடைய வசனத்தில் கலப்படம் பண்ணிட்டான்னா அதில் போதை ஏறிடும். ஆமாம், ஆமாம், வசனத்தை போட்டு கலப்படம் பண்ணி பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா தெரியுது. அப்பா இன்னைக்கு தான் நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு நல்ல போஜனம் கிடச்சி. நம்ம வியாபாரத்துக்கு பைபிளில் இப்படியெல்லாம் வசனம் இருக்குதா, நம்ம பணம் சேர்த்துறதுக்கு இப்படியெல்லாம் கூட வசனம் இருக்குதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. இப்படி தேவனுடைய வேதத்தை வெறுத்து கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணுனா அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாராயம், கலப்புள்ள சாராயம். தீமையை நன்மையமா, நன்மையை தீமையமா, பைபிளில் நிறைய வசனம் தெரியும், ஆனால் பொருள் பரட்டி 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 மாற்றி மாற்றி பண்ணுறதுனால ஆண்டவருடைய நியாயத்திருப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி பயங்கரமாக பற்றி எரியும், அக்னி ஜுவாலை. அவருடைய வேரையும் வேற வந்து வேறுனா அவங்களுடைய ஆரம்பத்துலேருந்து தெரிஞ்சு வச்சுருக்கிற அந்த காரியங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஆமாம், கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும். அதுக்கடுத்து வாசிப்போம், அதுக்கடுத்தது பாருங்க. இப்படி தேவனுடைய வார்த்தையில புரட்டினதுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தூரத்துல இருந்து ஒரு சேனைக்கு ஒரு ஜாதிக்கு கட்டளை கொடுக்கிறாரு. அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்னு கேட்டீங்கன்னா, இங்கே அதனுடைய விசேஷங்கள் போட்டிருக்கிறது. தூரத்திலிருந்து ஜாதியாருக்கு ஒரு கொடியேற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து பயில் காட்டி அழைப்பார், அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமாக வருவார்கள். பயில் காட்டினா அப்படி இல்லை, ஆசை காட்டி இல்லை, தந்திரத்தில் வந்து அவங்கள கூப்பிட்றது. அந்த குழந்தைய அழுதுட்டு இருந்தா வராமல் அடம் பிடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் காமிச்சு அவனை கூப்பிட்றது. அல்ல, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை கூப்பிட்றாரு அப்படி. இது வந்து ஞானார்த்தமாக எழுதிட்டு இருக்கிற ஒரு காரியம். இது என்னங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம், நம்ம சொல்லணும். கூப்பிட்றாங்க, ஆண்டவர் கூப்பிட்றாரு. அவங்க எங்கேருந்து புறப்படுறாங்க? ஆமாம், கடையாந்தரங்கள்லேருந்து பயில் காட்டி. கடையாந்தரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முடிவு. கூப்பிட்றாரு, அவங்க வர்றாங்க, வேகமாக வர்றாங்க. இந்த மாதிரி மிலிட்டரி எங்க இருக்குது? இல்லை, அவனுக்கு தூங்குறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமே, இவனுக்கு தூங்க மாட்டானுக்கா? விடாய்த்தவனும் இல்லை, இடறுகிறவனும் இல்லை, சோர்ந்து போனவனும் கிடையாது. ஆமாம், இடறி விழுகிறவனும் கிடையாது, தூக்கமும் இல்லை, உறக்கமும் இல்லை. ஆமாம், இடுப்பு வார காய்ச்சி அழுந்து போதும் இல்லை. ஆமாம், சூவும் வந்து கரண்டு போகிறது இல்லை. அப்புறம் என்னன்னு
கேட்டிங்கன்னா,
இவ்வளவு வேகத்துல வர்றாங்க. சத்தம் கீழே எப்படி இருக்குது சத்தம்? ஆமா, சிங்கம் போல கர்ச்சிக்கிறாங்க. எப்படி, எந்த ஜாதி, தூரத்துல இருந்து எந்த ஜாதி வருது? தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை, இடறி விழுகிறது இல்லை, ரொம்ப வேகமாக வர்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து தேவனுடைய வார்த்தைகளையும் அசட்டை பண்ணி கலப்புள்ள சாராயத்தை காய்ச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களை தண்டிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியை அனுப்புகிறார். என்ன ஜாதி? இல்லை, இங்கே தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லை, ஆண்டவர் ஒரு சேனையை அனுப்புகிறாரு. இப்போனா தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து மனசும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்ததுன்னா அப்படி வேகமாக வரும், மகா தீவிரமாக வரும், அது இடறி போகாது. தேவன் என்ன காரியத்தை அனுப்புனாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கும். சிங்கம் போல கர்ச்சிக்கும், அந்த வார்த்தையை கேட்டாவே தெரிஞ்சுது. எப்பா கள்ள உபதேசம், எல்லா கலப்பட உபதேசம் எங்கே ஓடுன்னு சொல்லி தெரியாது. அப்படி தேவனுடைய வார்த்தையை வந்து சிங்கம் போல கர்ச்சித்துட்டு அது பிரசங்கிக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கி இருக்குது. தேவன் அதுக்கு கட்டளை கொடுத்தாருன்னா அது கடையாந்தரம்னு சொன்னால் ஆதி ஆமத்துலேருந்து புறப்பட்டு வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் அப்படி சும்மா மின்னல் வேகத்தில் ஓடும். அப்போ இறைய வந்து அப்படின்னா இந்த வசனத்துக்கு விரோதமாக ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை பிடிச்சிட்டு ஓடிடும். அப்போ தேவனுடைய இந்த ஏழு வார்த்தைகள் மிக வல்லமை புரிந்தினதாக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு புறப்பட்டு வருகிறது. ஆண்டவர் தான் கட்டளை கொடுக்குறாரு. இது வந்து ஞானார்த்தமாக சொல்லியிருக்கிறது. என்ன நிறைய வார்த்தைகளாக இருக்கிறதுனால அது ஜனங்களாக சொல்லியிருக்காரு. இப்போ ஜனங்களுக்குள்ளே என்ன இருக்குது? வார்த்தை. அப்போ அதே மாதிரி இப்போ முதல் அர்த்தம் இப்போ நான் வசனம் சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது அர்த்தம் நீங்கள் கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை யார் சுதந்திரிச்சு கொள்ளிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஜனங்கள் எங்கேருந்து புறப்படுவாங்க? கன்னியாகுமரியிலிருந்து அங்கே உலகத்தினுடைய மறுமுனை மேற்கு திசை அலாஸ்கா வரைக்கும் புறப்பட்டு ஒரு விதம் இந்த ஜனங்கள், இந்த தேவனுடைய வார்த்தைகளை சுதந்திரித்து கொண்ட ஜனங்கள் மகா தீவிரமாக செல்வார்கள். எதுக்கு? தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் மகா தீவிரமாக சென்று என்ன பண்ணுது? முதல்ல ஆட்களை வந்து அதை வந்து ஆளுகை செய்து அவர்களை வந்து வசியப்படுத்துது. அப்படின்னா அந்த ஆட்களை சுதந்திரிக்க வைக்க அது கட்டாயப்படுத்துகிறது. அப்போ உண்மையான இந்த தேவனுடைய ஏழு வார்த்தைகளை சுதந்திரித்து கொண்டவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதுனால இந்த ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளை இவர்களும் இதே வேகத்தோடு தூங்காமல் இடறாமல் சோர்ந்து போகாமல் நல்ல தெளிவாக தேவன் என்ன காரியத்திற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்வதற்காக உலகம் முழுவதும் மின்னல் வேகத்தில் டூர் போவாங்க. இப்போ புரிஞ்சிச்சுங்களா? சோத்திரம். அதுக்கு அடுத்தது எரேமியா. அப்போ முத்திரை உடைக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏழு கண்கள். தேவனுடைய ஏழு வார்த்தைகள் தான் முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தைகளுடைய ரகசியங்களை. இந்த ஏழு வார்த்தைகளை சிந்திக்கும் போது தான் அந்த மறைஞ்சிருக்கிற பொருள் வந்து நம்மளுக்கு வெளிப்படுது. எரேமியா 47:1-7 வரை வாசிப்போம். வாசிங்க. அதே
தான் விரோதமாய் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்கள் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூப்பிடுவதற்கு தேசத்தின் குடிகளாரும் அலறுவார்கள். அவர்களுடைய பலத்த குதிரைகளுடைய புலம்புகளின் சத்தத்தையும் அவர்களுடைய ரதங்களின் கடகடப்பையும் அவர்களுடைய உருளைகளின் இறைச்சலையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கை அயர்ந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராதிருப்பார்கள். பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரையெல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படியாகும். கத்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியான பெலிஸ்தரையும் கர்த்தர் பாழாக்குவார். காசா மொட்டையடிக்கப்படும். அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்க்ரோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும்தான் உன்னை கீறி கொள்ளுவாய்? கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய், உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடற்கரை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து அவ்விடங்களுக்கென்று அதை குறித்தாரே.
பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன காரியத்திற்கு அனுப்பி இருக்கிறாரோ அந்த தேசத்துக்கு போய் அந்த வேலையை செய்யும். இதுல பாருங்க, இந்த இப்ப வார்த்தையில ரொம்ப தெளிவா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ இப்போ இந்த காரியத்தை செய். அப்படின்னா முத்திரை உடைக்கிறதுக்கு முதல் அதிகாரம் பெற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அப்ப மனுஷன் வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முத்திரை உடைக்கப்பட்ட ரகசியங்கள் எங்கிட்ட தான் இருக்குது, நான் தான் இந்த முத்திரையில உடைச்சேன், அதனால நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்துக்குங்க, எங்க சபையில சேர்ந்துக்குங்க, நம்ம தான் பரலோகத்துக்கு போக போறோம். முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தைகள் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதை நாங்கள் தான் உடைச்சோம், அதை நான் தான் முக்கியமாக செஞ்சேன்ட்டு இன்றைக்கு உலகத்தில் அநேகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் முத்திரைகளை உடைப்பதற்கு அதிகாரம் பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவாகிய வார்த்தை. அது ஒரு வார்த்தை அல்ல, அந்த ஒரு வார்த்தை ஏழு வார்த்தைகளாக பிரிந்திருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை வந்து எப்படி ஏழாக பிரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எப்படி அந்த மூளைக்கல்ல வந்து ஏழு விதமான கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, அதே மாதிரி தூக்கு நூலை வந்து தூக்கு நூலை ஏழு அளவு நூல்கள் அது வந்து சந்திக்கிற மாதிரி தேவனுடைய ஒரு வார்த்தையிலிருந்து ஏழு வார்த்தைகளாக புறப்பட்டு அது பூமி எங்கும் சென்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. யோவேல் 2:1-12. போதும் இங்க நம்ம அந்த ரெண்டு வசனத்துல பார்க்கும்போது ஒரு ஜாதி புறப்பட்டு வருது, வடக்குல இருந்து புறப்பட்டு வருது. அந்த ஜாதியினுடைய காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலமும் தீவிரமாக வந்து புறவும். அப்படிப்பட்டது அதுக்கு அடுத்தது கரெக்ட் போதும். இப்போ இங்கே ஒரு காலத்தை வந்து குறிப்பிடுது, அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஜாதி தீவிரமாக வருது. இது எந்த காலம்? இந்த வார்த்தை நீங்கள் எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? இப்போ யோவேலில் வந்த வார்த்தை வந்திருக்குது, அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களில் உண்டாவதுமில்லை. இந்த வார்த்தையை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒன்று ரெண்டு இடங்களில் பார்த்துருக்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் வாசிச்சிருக்கலாம். அது அது முடிச்சு போச்சு. இங்கே வந்து இந்த வார்த்தை வந்து வேற ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடியது. சோத்ரம் யாருக்கு கண்டுபிடிக்க முடியல? உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரை உண்டாகாத மகா உபத்திரவ காலம் வரும். ஆமா, அப்படின்னா உபத்திரவ காலத்துல குறிப்பாக இந்த ஜனம் புறப்பட்டு வருது. அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா மகா உபத்திரவ காலம். இந்த மகா உபத்திரவ காலம் உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் உண்டானது இல்லை, இனிமேலையும் இது வந்து வரப்போறது இல்ல. வாசிப்போம். பாருங்க, இப்ப யோவேல்ல வந்து அந்த வசனத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நினைக்கிறாரு. இந்த ஏழு வார்த்தை மின்னல் வேகத்துல போனாதான் இதை வந்து சிந்திக்க முடியும். அதுக்கு அடுத்து வாசிப்போம். அவர்களுக்கு முன்பாக அக்னி பட்சிக்கும் அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது அப்படியே அனல் பறக்கும். அவைகளுக்கு முன்பாக ஏதேன் தோட்டம் போல இருக்கும். அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். ஆனால் அந்த அக்னியை போன்ற மகா ஜுவாலிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வனாந்தரம் மாதிரி மனுஷனுடைய எல்லா ஆசீர்வாதமும் ஒரே நாளில் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் போதும். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் மகா இறைச்சலாக அப்படின்னு ஆதி ஆந்தல் என்ன சொல்லுது, யாத்திரை ஆந்தல் என்ன சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுன்ட்டு அப்படி சும்மா இறைச்சிட்டு போகும். இந்த வசனம் நம்மளுக்கு தெரியுமே, இது தெரியுமே, இதை படிக்காமல் இருந்தோமே, எல்லாமே இந்த ஏழு வசனங்கள் தான் ஏழு விதமான காரியங்களை கொண்டு மகா மின்னல் வேகத்தில் ஆதி ஆந்தலேருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் போய் தேவனுடைய ஜனங்களை முதலாவது நியாயம் தீர்க்கும். அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டவர்களுக்கு தேவனுடைய முத்திரை உடைக்கப்பட்ட ரகசியங்கள் அவர்களுக்கு புரியும். அப்போ முத்திரையை உடைக்க முதலாவது உடைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினால் உடைக்கப்பட்ட ரகசியங்களை அறிந்து கொண்டவர்கள் அதற்கு சாட்சிகளாக மாறுகிறவர்கள். அப்போ நம்ம ரெண்டாவது அறிந்து கொள்கிற மனுஷன் வந்து ரெண்டாவதாக தான் அறிஞ்சு கொள்கிறான். ஆனால் முதல்ல முத்திரை உடைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தை முத்திரை உடைக்கப்பட்டதுக்கு பின்பாக அதை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த ஜனங்கிட்ட எந்த ஒரு பங்கும் இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை அவருடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சிந்திக்கிறபடியினால்தான் அந்த காரியங்கள் அவர்களுக்கு புரிகிறது. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வேறு ஏதாவது வார்த்தைகளை போட்டு சிந்திச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அதனால் முத்திரை உடைக்கிறதுக்கு முதலாவது வருகிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவாகிய தேவனுடைய வார்த்தை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அக்னி ஜுவாலையை போல் அந்த வார்த்தைகள் வெளியே வரும். மனுஷனுடைய வாழ்க்கை வந்து அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு முன்னால் நல்லா ஏதேன் தோட்டத்தை போல் நல்லா செழுமையாக இருக்கும் அவங்களுடைய ஆசை. ஆனால் அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போயிருச்சு, நியாயம் தீர்த்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், வனாந்தரமாயிரும். அதுக்கு அடுத்து வாசிப்போம். போதும், ஒவ்வொன்றும் அதனுடைய வரிசையில். ஏன்னா ஏழு வார்த்தைகள் இருக்கிறனால ஏழு வார்த்தைகளும் தன்னுடைய வேலையை செய்வதற்காக தன் தன் வரிசையில் செல்லும். அந்த கேட்கும் போது மனுஷனுடைய முகங்கள் எப்படி இருக்கும், மனுஷனுடைய முகமே கருகி போகுது. அதற்கு முன்பாக மனுஷர்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அப்படின்னா இந்த தேவனுடைய ஏழு வகையான வார்த்தைகள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கும் பொழுது எந்த ஒரு மனுஷனும் பக்கத்திலேயே நிற்க முடியாது. அப்படி அவர்களை வந்து மிகவும் வந்து பயப்படுத்தும். ஆமாம், பிரகாசம் அடையும். அதே நியாய தீர்ப்பாக மாறிடுச்சுன்னா இதான் முன்னால் ஏதேன் தோட்டம் போல் இருக்குது. நியாய தீர்ப்பு வந்துருச்சு. ஆமாம், வனாந்தரம் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் முகம் பிரகாசிக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் முரட்டு வாதம் பண்ணுனா அவன் நியாய தீர்ப்பு உடனே நியாய தீர்ப்பு பெருகிறாங்க. அப்போ என்னாகும், பிரச்சனை அதிகமாகி போயிடும். ஒன்றா முகம் பிரகாசிக்கும், இல்லைன்னா முகம் கறி போயிடும். ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். நான் அதுக்கும் இல்லை இதுக்கும் இல்லைன்ட்டு இடையில அவங்க யாரும் இருக்க முடியாது. அதான் அதன் காந்திக்கு மறைவாக ஒன்றும் தப்புவதில்லை. ஆமாம், அப்புறம் பலத்த அஞ்சாம் வசனம் வாசிப்போம். பாருங்க, பர்வதங்களுடைய சிகரங்கள் மேல குதிக்குது. என்ன பர்வதம் இது? இல்ல, இங்க வசனமே சொல்லுது, பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்திரம் இடுங்கள். அப்படின்னா எங்கன்னா, இங்க தேவனுடைய ஆலயத்துல தான் நியாய தீர்ப்பா கூறுறது. பர்வதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நிறைய ரகசியம் எனக்கு தெரியும். ஆமா, அந்த பர்வதம் யாருக்கும் தெரியாம டாக்டரேட் நான் படிச்சிருக்கிறேன். இந்த பர்வதம், ஆமா இந்த பர்வதம், அந்த பர்வதத்து மேல ஏறி இங்க தேவனுடைய வார்த்தை குதிக்கும். இல்லையா, சியோன்ல இருந்து எக்கால ஊதிட்டு இருக்கும்போது அது போய் இன்னொரு பர்வதத்துல எல்லாம் குதிக்குது வேகமா போய். சியோன்ல இருந்து தான் புறப்படுது. இந்த ஏழு வார்த்தைகளும் வடக்கில் உள்ள சியோன் பர்வதத்திலிருந்து தேவனுடைய கட்டளையை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்துல போகுது. அது போய் இன்னொரு பர்வதத்துல குதிக்கும் போதுன்னு என்ன பர்வதம்? அது வந்து மனுஷனுடைய அறிவு படிப்பு. பர்வதம் ஒண்ணு இல்லை, நிறையா சோத்திரம் சோத்திரம். ஆறாம் வசனம் வாசிப்போம். இங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, யுத்த வீரரை போல, குதிரைகளை போல. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும், இது குதிரை இல்ல, அது பராக்கிரமசாலி இல்ல. ஆமா, அப்ப அதை முதல்ல நாம சிந்திக்கலாம். அப்ப இது என்ன? கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை தான் இது. அப்ப முதல்லயே ரெண்டாம் வசனத்துல வந்துருச்சு, இப்படிப்பட்டது உலகம் உண்டானது முதற்கொண்டு இது வரைக்கும் வந்ததில்லை, இனியும் வரப்போறது இல்லைனாவே தெரிஞ்சுக்கணும், இது உபத்திரவ காலத்தினுடைய செய்தி அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம். ஒவ்வொன்றும் தனித்தனி வரிசையில போகும், ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, ஆயுதங்களுக்குள்ள விழுந்துருச்சுன்னு இல்ல, அதுக்கு காயமாகாது. அப்ப எதுக்கு காயமாகும்? இல்ல, அந்த ஆயுதத்துக்கு தான் காயமாகும். ஆமா, அது கரெக்ட். இங்க ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் அது காயப்படாம போகுது. அப்ப அந்த ஆயுதம் என்ன ஆகும்? ஆயுதத்துக்கு காயமடைஞ்சிடும். அப்படின்னா ஆயுதங்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். முத்திரை உடைக்கப்பட்டதுக்கு மகா வேகமா செல்லுதா, இப்போ மெதுவா செல்லுதா? இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. இல்ல இல்ல, மனுஷன் தனித்தனியா அவன் ஒரு சூத்திரங்களையும் தந்திரங்களையும் வச்சுட்டு இருப்பான். ஆமா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக ரொம்ப தந்திரமாய் நம்ம கிட்ட இது இருக்குது, நம்ம கிட்ட இந்த ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதம் இருக்குதுன்னு வச்சுட்டு இருப்பான். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன விதமான மனிதனுடைய கற்பனைகளா இருந்தாலும் சரி, அங்க போச்சுன்னா இதை யாரும் சேதப்படுத்த முடியாது, அவன் தான் சேதப்படுவான். அதுக்கப்புறம் பட்டணம் எங்கன்னு சொன்னா, பட்டணம் சொன்னா மனுஷனுடைய கற்பனைகள். நிறைய பெரிய திரளான கூட்டமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, இதுதான் பட்டணம். ஆமா, சிபிஎம் பெரிய பட்டணம். மதில் சொன்னா அவங்களுடைய எல்லைகள், நாங்க இது வரைக்கும் தான் வருவோம், அதுக்கப்புறம் வரமாட்டோம், எங்களுடைய உபதேசம் இது வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்ற அந்த விதமான எல்லைகளை தாண்டிரும். வீடுகள் மேல் ஏறும். அப்படின்னா ஒவ்வொருத்தன் தனித்தனி இருதயத்துல தேவனுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ள எரியும், தேவனுடைய ஆத்மாவுக்குள்ளேயும் அந்த நியாய தீர்ப்பு செல்லும். ஆமா, எப்படி ரகசியமா மறைச்சு 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 ஏதாவது தந்திரங்களை உள்ள வச்சிருந்தாலும் அந்த ரகசியத்துக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தைகள் போய் அந்த ரகசியத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எப்பேற்பட்ட ரகசியமான இடத்துல வச்சிருக்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்களா இருந்தாலும் சரி, அது போய் தேவனுடைய வார்த்தையை அவர்கள நியாயந்தீர்ப்பு. எப்படி தந்திரமா ஒரு காரியத்தை இருதயத்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் தப்ப முடியாது. குறிப்பாக உபத்திரவ காலத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை தொடரும். அதுக்கடுத்தது போதும். அப்படின்னா இன்றைக்கு வந்து இப்போ பார்க்கும்போது பூமி அதிரும் அப்படின்னா இந்த பூமிங்கிறது திரளான ஜனங்கள், இந்த திரளான ஜனங்களும் வந்து அதிர்றாங்க. வானங்கள் அசையும் அப்படின்னா இந்த வானங்கள் சொன்னால் இது இந்த ஜனத்துக்கு பின்னால் இருந்து மேலதிகாரிகளாக நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க. அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். சூரியன் சந்திரன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கிற இன்றைக்கி ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆமாம், உலகம் முழுவதும் ரொம்ப பிரசித்தி பெற்று சூரியனை போல பிரகாசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அந்த பிரகாசமெல்லாம் அமலங்கி போயிடும். அதே மாதிரி சந்திரனை போல பிரகாசமாக இருக்கிற ஊழியக்காரங்களும் இருக்காங்க. அப்படின்னா சிலவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை ரொம்ப கடிந்து கொண்டு பேசுவாங்க, சிலவங்க வந்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அன்பாக பேசுகிறவங்கள வந்து சந்திரனுக்கு ஒப்பாகவும், கடிந்து கொண்டு பேசுகிறவங்கள சூரியனுக்கு ஒப்பாகவும். இப்படி வந்து பிரசங்கம் பண்ணுற ஆட்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகள் போச்சுன்னா அவங்களுடைய முகமெல்லாம் கருகி போயிடும். அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் அப்படின்னா பிரபலமான இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வழங்கி போயிடும். அதுக்கப்புறம்
அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது.
எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தான் ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய வார்த்தை தான். இது நல்லா சிந்திக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். மகா தீவிரமாக சொல்ல மாட்டேங்குது, சொல் மெல்லமாக தான் போகுது. ஆனால் இங்கே மெல்லமாக புரிகிற மாதிரி தான் ஆண்டவர் எழுதியிருக்காரு. ஆ, அதுக்கப்புறம் 12 எங்கே ரகசியத்தை மறைச்சு வைக்க முடியாது, அதனால் இப்போவே மனந்திருப்பிக்க அதான் நல்லது. இல்லாட்டி எப்படி இருந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனை அவனை ஏதேன் தோட்டம் போல இருக்கிறத மனாந்திரம் ஆக்கிடு, அதனால் இப்போ உடனே மனம் திரும்பிக்க, இல்லாட்டினா நான் உன்னை மனம் திரும்ப வைப்பேன் அப்படிங்கிறார். சோத்திரம் வெளிப்படுத்தல் 9:13 வாசிப்போம். இங்கே பாருங்க தேவனுடைய வார்த்தை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் நம்ம வாசித்தது மாதிரியே
குதிரை கொப்பாகவும் அதன் மேல் ஏறி இருந்தவர்களுக்கு அந்த தலை குதிரையினுடைய தலை வந்து சிங்கமாக மாறிடுச்சு.
அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன.
பாருங்க, அந்த குதிரையினுடைய தலை வந்து சிங்கம் மாதிரி ஆயிப்போச்சு, சிங்கத்தினுடைய தலை ஆயிப்போச்சு.
அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் மூன்றினாலும்
வார்த்தையிலிருந்து வர்ற வார்த்தைகள், வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் சிங்கம் போல கர்ச்சிக்கிறவைகளாக இருந்து மனுஷனுக்கு வாதைகளை கொடுக்கறது. அப்படின்னா அவனுக்கு சமாதானத்தை எடுத்து போட்டு ஒன்னா மனம் திரும்பு, இல்லாட்டினா உனக்கு வாதம். அப்ப நம்ம கீழே வாசிட்டே வரும்போது விக்கிர ஆராதனை விட்டு மனம் திரும்பலைனா இந்த வாத, மனம் திரும்பலைன்னா உனக்கு தேவனுடைய வாதைகள் கிடையாது. அப்போ இதெல்லாமே குதிரைகளாகவும் வர்றதில்லை, சிங்கமாகவும் வர்றதில்லை, எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதே வார்த்தைகள் தான் தேவனுடைய முத்திரைகளை உடைக்கிறதுக்கு அதிகாரம் பெற்று அவைகள் முத்திரையுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகளை யார் தங்களுடைய இருதயத்தில் சிந்தித்து தியானிக்கிறார்களோ அவர்கள் முத்திரையடைக்கப்பட்டதற்கு சாட்சிகளாக மாறுகிறார்கள். அப்போ இந்த சாட்சிகள் எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 144,000 பேர் மட்டும்தான் இதற்கு சாட்சிகளாக மாற முடியும். மற்றவங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைகளை கேட்கலாம், இதுக்காக வாழலாம், இதுக்காகவும் மறிக்கலாம். ஆனால் அவர்கள் 144,000 பேருடைய வரிசையில் வர முடியாது. அவர்கள் எல்லாருமே ஆனால் உயிர் திறந்து பரலோகத்தில் அவங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருவாங்க. அப்படியாக இந்த முத்திரையுடைக்கப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் 144,000 பேர் மட்டும்தான் இருக்க முடியும், அல்லது முத்திரை உடைக்கப்பட்டதற்கு சாட்சிகளாக மாறுகிறவர்கள். ஆனால் இந்த முத்திரை உடைக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறவர்கள் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால் நம்ம திரளான ஜனங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து முத்திரையுடைக்கப்பட்ட ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் 144,000 வரிசையில் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாம் எந்த இதில் சேர்றங்கிறது நாம் இல்லை, இங்கேருந்தே சிந்திக்கணும், இங்கே சிந்திக்கணும், இங்கே இந்த வார்த்தையை சிந்திச்சா தானே நாம் 144,000 பேரில் வர்றோமா, இல்லது சாதாரண ஜனங்கள லிஸ்ட்டில் வர்றோமா அப்படிங்கிறத நாம் இப்போ இருந்தால் நாம் சிந்தித்து தியானித்தால் அப்படின்னா உபாசத்தோடும் ஜபத்தோடும் மனம் திரும்பினா நம்ம தேவனுடைய நியாய தீர்ப்புகளை தப்பிக்கலாம். நம்ம 144,000 பேராக மாறினா என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். 144,000 பேர் வரிசையில் வந்தாச்சு நாம், அப்படின்னா நாம் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் உள்ள, எப்படி இந்த குதிரைகள், எப்படி தேவனுடைய வார்த்தைகள் குதிரைகளை போலவும் அக்னியை போலவும் போகுதோ அதே மாதிரி இந்த வார்த்தைகளை சுதந்திரித்து கொண்டவர்களும் அக்னியை போல வார்த்தைகளை கக்குவார்கள். அந்த வார்த்தைகள் கேட்கிறவர்களை நியாயம் தீர்க்கும். அப்போ நியாயம் தீர்க்கிறதுக்கு நாம் போகலாம். அதுக்கடுத்தது பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து 1000 ஆண்டு ஆட்சியில் நிறைய பேரை நியாயம் தீர்க்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மளை அதுக்கு தகுதியும் படுத்துவார். அதனால் எந்த வரிசையில் போகிறதுங்கிறது இப்போ இருந்தால் நம்ம சிந்தித்து தியானித்தா நம்ம ஏதாவது வரிசையில் போகலாம். இந்த ரெண்டுலையும் விட்டாச்சுன்னா என்ன நடக்கும்? ஆமாம், அக்னி நரகம்தான். மூணு சாய்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு. ஒன்றா 144,000 பேர், இல்லைனா அந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள், ரெண்டுலேயும் இல்லையா நேர அக்னி நரகம். ஆமாம், சோத்திரம். தேவன் தாம இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.